அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு. இன்று ஆண்டின் பொதுக்காலம் நான்காம் ஞாயிறு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை தள்ளாட என்றுமே விடா. இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இனிய வார்த்தை எப்போதும் பேச பேசு நடத்திடும். கண்ணில் இருப்போர் யாரையும் மீட்க இயேசு காட்டிடும். இன்பத்தை வெறுத்து துன்பத்தை நாட இயேசு போதியும். இன்முகம் காட்டி இறங்கி நோக்க இயேசு காட்டியும். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். பிறர் என்ன செய்ய விரும்புவேனோ அதை செய்யவும். பிறர் எனக்கு மன்னிப்பதையே அவருக்கு மன்னிக்கவும். பிறர் நலம் கருதியே சதா உழைக்கவும். பிறருக்காக என்னை ஒடுக்கி நான் மறிக்கவும். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை தள்ளாட என்றுமே விடா. இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இயேசுவின் திருப்பாதத்தில். இயேசுவின் திருப்பாதத்தில்.
முதல் வாசகம் இணை சட்டத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 18 வசனங்கள் 15 முதல் 20 முடிய. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினின்று என்னைப் போல் ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவார். நீ அவருக்கு செவிகொடு. ஒரேபில் திரு பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்தபோது ஆண்டவர் என்னை நோக்கி, அவர் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னை போல் ஒரு இறைவாக்கினரை அவர்களுடைய சகோதரர்களிடம் நின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வெறுப்பேன். ஆனால் ஒரு இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 95.
ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள். இறைவனை புகழ்ந்து பாடுங்கள், மீட்பின் பாறையை ஆர்ப்பரியுங்கள். நன்றி உணர்வுடன் அவர் முன் செல்வோம், அவர் புகழ் பாடியை ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள். வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், ஆண்டவர் முன்னே முழந்தாடிடுவோம். அவரே நம் கடவுள், அவர் மக்கள் நாம், அவர் காக்கும் ஆடுகள் நாம் அன்றோ. உங்கள் இதயங்களே கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள்.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனங்கள் 32 முதல் 35 முடிய. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டுமென்றே நான் விரும்புகின்றேன். மனமாகாதவர் ஆண்டவருக்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மனமானவர் உலகக்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது. மனமாகாத பெண்ணும் கன்னி பெண்ணும் ஆண்டவருக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோராகின்றனர். ஆனால் மனமான பெண் உலகுக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்லுகிறேன். எல்லாம் ஒழுங்காய் இருக்கவும் நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரிடம் பற்று கொண்டிருக்கவுமே இவ்வாறு சொல்கிறேன். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 21-28 முடிய. அவர்கள் கப்பர்நாகம் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நசரேத்தூர் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அந்த தீய ஆவி அந்த மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இனிய இதயங்களே, அதிகாரம் அடக்கி ஆள்வதற்கல்ல, வாழ வைப்பதற்கே என்பது பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். பிச்சை எடுப்போர் ஒருவர் ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு வீட்டில் இருந்த ஒரு இளம் பெண் பிச்சை போடுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். பிச்சைக்காரர் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தபோது அந்த இளம் பெண்ணின் மாமியார் வருவதை பார்த்து, பிச்சைக்காரர், பாருதாயி, உன் மருமகள் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிட்டா அப்படின்னு கூறினார். உடனே அந்த மாமியார், அவ அப்படியா சொன்னாள்? அப்படி சொல்றதுக்கு அவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்காரனை மீண்டும் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். பிச்சைக்காரரும் ஏதாவது கிடைக்கும் என்ற ஆசையுடன் அவரை பின்பற்றி சென்றார். வீட்டை அடைந்தவுடன் பிச்சைக்காரரிடம், உனக்கு பிச்சை இல்லைன்னு சொல்றதுக்கு எம் மருமகளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த வீட்டில் எல்லா அதிகாரமும் என்கிட்ட தான் இருக்கு. இப்ப நான் சொல்றேன், உனக்கு பிச்சை இல்லை, நீ போகலாம் என்று சொல்லி அந்த பிச்சைக்காரனை துரத்தி விட்டாராம். அதிகாரத்தை விரும்பாதவர் யாரும் இல்லை. திருச்சபையில், நாட்டில், ஊரில், குடும்பத்தில் நடக்கும் பல்வேறு சண்டைகளுக்கும் போட்டி பொறாமைகளுக்கும் காரணம் அதிகார போட்டியே. யார் அதிகாரம் செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்ற சிந்தனை மனிதர்களாகிய நம் அனைவரையும் ஆட்டி படைப்பதன் காரணமாக அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பெரிய போட்டியே நடைபெறுகிறது. மற்றவர்களது காலை வாரிவிடும் அலங்கோலங்களும் அரங்கேறுகின்றன. இந்த சூழ்நிலையில் அதிகாரத்தை பற்றிய சரியான புரிதலை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசு மறைநூல் அறிஞர்களைப் போலன்றி அதிகாரத்தோடு கற்பித்ததாகவும் அவரது போதனை அதிகாரம் கொண்டதாக இருந்ததாகவும் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். மனிதர்களாகிய நமது அதிகாரத்திற்கும் இயேசுவின் அதிகாரத்திற்கும் பாரதூர வித்தியாசம் உண்டு. இன்றைய நாளில் இயேசுவின் அதிகாரத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்கலாம். இயேசுவின் போதனை அதிகாரம் கொண்ட போதனையாகவும், அவரது செயல்பாடுகள் அதிகாரம் கொண்ட செயல்பாடுகளாகவும், பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் கலக்கத்தை வரவழைக்கக்கூடிய அதிகாரமாகவும் இருந்ததாக விவிலியத்திலே வாசிக்கின்றோம். யூதர்களை பொறுத்த அளவில் ஒருவர் அதிகாரம் கொண்டவராக இருக்க வேண்டுமெனில் அது கீழ்கண்ட மூன்று வழிகளில் ஏதாவது ஒன்றின் வழியாக பெற்றிருக்க வேண்டும். பதவியின் வழியாக பெரும் அதிகாரம் முதல் வகை, அதாவது ஏராளமான செல்வாக்கையும் அதிகாரத்தையும் கொண்டிருந்த தலைமை குரு பதவி என்று கூட சொல்லலாம். இரண்டாவது குடும்ப பாரம்பரியம் அல்லது பரம்பரையின் வழியாக வரும் அதிகாரம். உதாரணத்திற்கு, லேவியர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே குருக்களாக இருப்பதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. மூன்றாவதாக சட்டத்தை ஆழ்ந்து படிப்பதனால் வரும் அதிகாரம். இதற்கு உதாரணம் மறைநூல் அறிஞர்களின் அதிகாரம். இயேசுவின் அதிகாரம் பதவியிலிருந்து வந்ததில்லை, பரம்பரையிலிருந்தும் வந்ததில்லை, படிப்பிலிருந்தும் வந்ததில்லை. இருப்பினும் இயேசு அதிகாரம் கொண்டவராக இருந்தார். அப்படியானால் இயேசு இந்த அதிகாரத்தை எங்கிருந்து பெற்றார்? இதே கேள்வியைத்தான் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவிடம் கேட்டனர். எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்ற கேள்வியை கேட்டனர். இதற்கான பதிலை இயேசு நேரடியாக இங்கு தரவில்லை என்றாலும், தனது அதிகாரம் தந்தையாகிய இறைவனோடு தான் கொண்டிருந்த உறவின் வழியாக வந்தது என்பதை தெளிவாகவே சுட்டிக்காட்டுகிறார். நான் அளிக்கும் போதனை என்னுடையதன்று, அது என்னை அனுப்பினவருடையதே என்றும், நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுவர் என் தந்தையே என்று சொல்வதன் மூலம் தன்னுடைய போதனையையும் சரி, போதிப்பதற்கான அதிகாரமும் சரி, தந்தையிடமிருந்தே வந்தன என்பதை தெளிவாக்குகிறார். எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறீர் என்ற கேள்விக்கு யோவானின் திருமுழுக்கு சம்பந்தமான கேள்வி ஒன்றை மீண்டும் கேட்டு பரிசேயர்களை மடக்குவது போல தோன்றினாலும் அக்கேள்வியிலேயே தன்னுடைய பதிலை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை உணர்வது அவசியம். திருமுழுக்கு பற்றி கேள்வி கேட்க காரணம் தனது அதிகாரம் திருமுழுக்கு வழியாக கிடைத்தது என்பதை சுட்டிக்காட்டவே. திருமுழுக்கு என்பது இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்ற வார்த்தைகள் வழியாக தந்தை மகன் உறவு மெய்ப்பிக்கப்பட்ட நேரம்தானே. ஆக இயேசு பரிசேயர்களைப் போன்று தனது அதிகாரத்தை பதவியிலிருந்து பெறவில்லை, சட்டத்தை படித்ததால் மட்டும் பெறவில்லை, பரம்பரை நின்றும் பெறவில்லை, மாறாக தன் தந்தையோடு தான் கொண்டிருந்த உறவின் வழியாக பெற்றார். எனவேதான் அவருடைய அதிகாரம் வித்தியாசமான அதிகாரமாக இருந்ததாக நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். சுருக்கமாக சொல்லப்போனால் இயேசுவின் அதிகாரம் மண்ணிலிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் பெறப்பட்ட அதிகாரம் கிடையாது, விண்ணிலிருந்தும் தந்தையிடமிருந்து பெற்ற அதிகாரம். தாமஸ் மிர்ஜர் என்பவர் எழுதிய நாவல் ஆர்த்தர் ரெக்ஸ், அந்த நாவலில் ஒரு விண்ணக போர் வீரன் அரசன் ஆர்த்தர் என்பவர் முன்பாக தோன்றி ஒரு கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கான பதிலை ஒரு ஆண்டுக்குள் தரவில்லை என்றால் அவரது தலை வெட்டப்படும் என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறான். அந்த போர் வீரன் கேட்ட கேள்வி, பெண்கள் விரும்புவது என்ன? ஆர்த்தர் பல பெண்களை பார்த்து இதே கேள்வியை கேட்கின்றார். பலரும் பலவிதமான பதிலை தருகின்றனர். ஆனால் ஒன்றும் அவருக்கு சரியாக படவில்லை. நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இறுதியாக எல்லா பதில்களிலும் ஒரே மாதிரியான கருத்து இழைந்தோடுவதை கண்டார். ஆகவே அதுவே சிறந்த பதில் என்று முடிவெடுத்து அப்பதிலை சொல்லி அந்த விண்ணக போர் வீரனை வெற்றி கொள்கிறார். அவர் தந்த பதில் என்ன? பெண்கள் ஆண்களை கட்டுப்படுத்தி அவர்களை அதிகாரம் செலுத்த விரும்புகின்றனர் என்பதுதான் அந்த பதில். இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் பொருந்தும். ஒவ்வொரு மனிதனுமே மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்தவே விரும்புகின்றான். பெரும்பாலும் இந்த அதிகாரம் அடிமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக, அழிவுக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. இதையே இயேசு பிற இனத்தவர்களிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆள்கிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றனர். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று கூறுகிறார். இதற்கு நேர் மாறானது இயேசுவின் அதிகாரம். இயேசு தன் அதிகாரத்தை மன்னிப்பிற்கு பயன்படுத்துகின்றார், பேய்களை ஓட்ட பயன்படுத்துகின்றார், குணமாக்கவும் மற்றவர்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்யவும் பயன்படுத்தினார். சுருக்கமாக சொல்லப்போனால் இயேசுவின் அதிகாரம் பிறர் நலத்தையும் இரக்கத்தையும் மையப்படுத்தியது, வாழ்வை தருவது, தீமைகளை எதிர்ப்பது. நமது அதிகாரமோ நம்மை மையப்படுத்தியது, மற்றவர்களை அடக்கி ஆள பயன்படுத்துவது, எரிச்சலுக்கும் கோபத்திற்கும் காரணமாக இருப்பது. என் அதிகாரத்தை எங்கிருந்து பெறுகிறேன்? கடவுளிடமிருந்தா அல்லது பணம், பதவி, குடும்ப பெருமை போன்றவிலிருந்தா என்பதை நாம் சிந்திப்போம். மனிதர்களை கட்டுப்படுத்துவதற்கும் ஆட்டு வைப்பதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் சேவை செய்வதற்கும் நான் கொண்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்துகின்றேனா? அதிகாரம் என்பது ஆட்டி படைப்பதல்ல அன்பு செய்வதே, வாட்டி வதைப்பதல்ல வாஞ்சையோடு இருப்பதே, போட்டி போடுவதல்ல பரிவோடு இருப்பதே, திட்டி தீர்ப்பதல்ல தியாகம் செய்வதே. சிந்திப்போம், செயல்படுவோம்.
எங்கள் அன்பின் தெய்வமே, கடந்து சென்ற நாட்களில் எங்களை கண்மணி போல் காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களில் உமது கரம் எங்கள் எல்லோர் மேலும் இருப்பதாக. பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு. இறைவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம். வனாந்திரமான எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். எங்கள் குடும்ப வருமானங்களில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தாரும். விழிநீர் மழ்க வேண்டுகின்றோம் இறைவா. எங்கள் நாடுகளில், எங்கள் வீதிகளில், எங்கள் வீடுகளில் எவ்வித பிணி நோய் அணுகாமல் சங்கடங்கள் இன்றி யாவரும் சுகமாய் வாழ அருள் பொழிவீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பாவங்கள், சாபங்கள், யாதிகள் யாவும் உமது வல்லமையினால் விரட்டப்படுவதாக. எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நீர் இருப்பதாக கூறியிருக்கிறீர். இதோ எங்களோடு உம்மை நோக்கி வேண்டும் அனைவரும் உமது பிரசன்னத்தை இப்போது பெற்றுக் கொள்வார்களாக. அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் உமது அடைக்கலத்தில் வைத்து காத்துக் கொள்வீராக. குறிப்பாக இலங்கையில் அநீத செயல்களால் அவதிப்படும் எங்கள் தமிழின மக்களை கண்ணோக்கி பாரும். உங்கள் மேலே ஆவியை பொழிந்து உங்களை வெற்றி பெற செய்வேன் என்று எசையா இறைவாக்கினர் வழியாக மொழிந்த எங்கள் தெய்வமே, இலங்கையில் மற்றும் மற்ற இடங்களில் அகதிகளாக சென்றுள்ள எங்கள் அன்புக்குரிய தமிழின மக்களின் வாழ்வு மீண்டும் செழிப்பாக மாறச் செய்யும். அவர்கள் இழந்ததை திரும்ப பெறுவார்களாக. நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் அவர்கள் மேலிறங்கட்டும். இனி வரும் நாட்கள் எங்களுக்கு வழமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று உமி வேண்டுகிறோம். இறைவா, எங்கள் கவலைகள் அனைத்தும் அழித்து நாங்கள் மனநலமும் புது வளமும் பெற்று மகிழ உமி வேண்டுகிறோம். ஆமேன்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.